புதுகை பண்பலை நேயர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்றைய நமது சிறப்பு நிகழ்ச்சியில் வளர்ந்து வரக்கூடிய தொழில்நுட்பத்தில் மக்களுக்கு பயனுள்ள தகவல்களை, அறிவார்ந்த தகவல்களை உடனடியாக நுட்பமான செய்து கொண்டிருக்கக்கூடிய வானொலியின் சிறப்புகள் மற்றும் ஒலிபரப்பின் முக்கியத்துவம், எதிர்காலத்தில் இருக்கக்கூடிய அதன் தேவை பற்றிய பல்வேறு சுவாரஸ்யமான தகவல்களை வழங்க மதுரை காமராஜர் பல்கலைக்கழகம் தொடர்பியல் துறை தலைவர் பேராசிரியர் முனைவர் மதிப்பிற்குரிய சூர் நாகரத்தினம் அவர்கள் நம்முடன் இணைந்துள்ளார்.
நேர்களே, அனைவரும் இந்த நிகழ்ச்சியை கேட்டு பயன்பெறுமாறு புதுகை பண்பலையின் சார்பாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்.
வணக்கம் ஐயா.
வணக்கங்க.
ஏழை எளிய மக்களுக்கும் பாமர மக்களுக்கும் உடனடியாக பயனுள்ள தகவல் சென்றடைவதற்கான ஒரு நுட்பமான வழியாக ரேடியோ அலைகளை பயன்படுத்தியிருக்கிறார்கள். அந்த வகையில் இன்றைய தினம் ஒலிபரப்பின் முக்கியத்துவம் எந்த வகையில் அமைகிறது, அதை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க சார்.
நிச்சயமாக ஒலிபரப்போட முக்கியத்துவம் இன்றைக்கும் சரி எதிர்காலத்திலும் சரி நிச்சயமாக தேவை என்பதுதான் என்னுடைய கருத்து. என்ன காரணம் என்றால், அலைவரிசை அடிப்படையிலான தனி ரேடியோ ரிசீவர் வச்சு நம்ம இன்னைக்கு வந்து கேக்குறது பத்தி ஒரு கொஸ்டின் வந்திருக்கு எல்லாத்துக்கு முன்னாடி. இது வந்து இன்னைக்கு உள்ள நிலையில எல்லாரும் ஒரு ரேடியோ ரிசீவர் வச்சு அதை தனியா வச்சு அதை கேட்க முடியுமா அப்படின்னு. ஆனா ஒரு அசாதாரணமான சூழ்நிலைகளை உலகம் எதிர்கொண்ட பொழுது, உதாரணத்துக்கு ஒரு உள்நாட்டு கலவரமாக இருக்கலாம், அல்லது பிரச்சனைகளாக இருக்கலாம், அல்லது ஒரு இன்டர்நெட் தடை உள்ள ஒரு பகுதியாக இருக்கலாம் நாட்டின், அப்படி என்றால் அந்த இடத்தில் வந்து நம்ம தகவல்களை ஒரு உயிர் காக்கும் ஒரு தகவலாக கூட இருக்கலாம், அது அந்த தகவல்களை பெறுவதற்கு வழியாக இந்த ரேடியோ இருந்து வருகிறது. இனி எதிர்காலத்திலும் அப்படித்தான் இருக்கும். ஆகவே இன்டர்நெட் இல்லாத இடங்கள் அல்லது இன்டர்நெட் அளிக்க முடியாத ஒரு தடை காலத்தில் உள்ளவர்கள், அப்படி ஒண்ணு இன்னைக்கு உள்ள ஜெனரேஷன்னால ஏற்றுக்கொள்ள முடியாது, அப்படி இருக்குமா வருமா அப்படின்ட்டு. ஆனால் அந்த அசாதாரண சூழ்நிலைகள் எந்த பகுதிக்கும் எப்போது வேண்டாலும், என்ன வேறு விதமான ஒரு இயற்கை பேரிடராக இருக்கலாம் அல்லது உள்நாட்டு பிரச்சனைகளாக இருக்கலாம், அந்த அடிப்படையில் அந்த எழுகின்ற சூழ்நிலையை பொறுத்து இந்த ஒலிபரப்பு என்பது எவ்வளவு முக்கியத்துவம் என்பதை உண்மையில் மக்கள் உணர்ந்து கொண்டிருக்கிறார்கள் உலகின் பல்வேறு பகுதிகளில், நம் நாட்டிலும் சரி. ஆகவே ஒலிபரப்பு என்பது மிக முக்கியமான அவசியமான ஒன்று இன்றைக்கும் எதிர்காலத்துக்கும்.
ரொம்பவே சிறப்பாக சொன்னீங்க சார். இன்றைய காலகட்டத்தில் ரேடியோவின் முக்கியத்துவம் என்பது அளப்பரியதாக இருக்கிறது. இருந்தாலும் கூட ஒரு வார்த்தை கூறினீர்கள், எதிர்காலத்திலும் ரேடியோவின் முக்கியத்துவம் என்பது நிச்சயமாக தேவைப்படும் அப்படின்னு சொன்னீங்க. இன்றைய காலத்தில் வளர்ந்து வரக்கூடிய தொழில்நுட்பத்தை பாத்தீங்கன்னா அதிகம் நபர்கள் வந்து இப்போ ரேடியோ கேட்கதில்லை அப்படிங்கிற ஒரு கருத்துக்களும் இருக்கிறது. அந்த வகையில் எதிர்காலத்தில் ரேடியோவின் முக்கியத்துவம் தேவையும் எந்த வகையில் சாத்தியமாக இருக்கிறது, அதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க சார்.
அதாவது ரேடியோ ஏன் இப்ப வந்து ஒரு குறைந்து வருகிறது என்றால், எல்லா கருவிகளையும் மொபைல் போன் வந்து ரீப்ளேஸ் பண்ணிட்டு வருது. நாம் எல்லாரும் அறிந்தது ரேடியோவும் இருக்கு நம்மளுடைய மொபைல் போன்ல. ஆனா ரேடியோ வந்து பெரும்பாலான ஆப்ல வந்து ரேடியோ இல்லாட்டி கூட இப்ப வெவ்வேறு வகையான தனி செயலிகள் மூலமாக, தனியான ஆப் வழியாக எல்லோருமே எல்லா ரேடியோ நிறுவனங்களும் தங்களுடைய சேவைகளை வழங்கி வருகின்றன, மொபைல் இணைய வழியாகவோ அல்லது மொபைல் செயலி வழியாகவோ. ஆனால் அதே சமயத்தில் இந்த டிஜிட்டல் யுகத்தில், அதில் மொபைல் உலகத்தில், இந்த ரேடியோ வந்து இந்த பரிணாமம் எடுக்க வேண்டியது அவசியமாக இருக்கு. ஏன்னா ஒரு ரிசீவர் டிபெண்டா நம்மளுடைய ஒளிபரப்பு இனிமேல் இருக்க முடியாதுங்கிறது உணரப்பட்டு விட்டது எப்போதும். ஆகவே இந்த ரிசீவர் பேஸ்டுங்கிறதுல இருந்து டிஜிட்டல் பேஸ்டாக ரேடியோ ஒளிபரப்பு மாற வேண்டிய நம்ம கட்டாயத்தில் இருக்கு. அது மாறிட்டு இருக்காங்க எல்லாருமே. ஆனால் அது என்னன்னா, எப்படி ரேடியோவுக்கு சேவை வழங்க தங்குதடையின்றி சேவை கிடைக்கிறதோ அதே போன்ற சேவையை நாம் டிஜிட்டல் வழியாக வழங்குவதை நாம் உறுதி செய்ய வேண்டியது இருக்கிறது. அதிலும் ஊடாக நாம் வந்து பல்வேறு சமூக ஊடகங்கள் வழியாகவும் நமது தகவல்களை வழங்க வேண்டிய கட்டாயத்திலும் நிர்பந்தத்திலும் இந்த ரேடியோ நிறுவனம் இருக்கிறது. அதனுடைய பிராட்காஸ்டிங்கு ஃப்ரீக்வன்சி வழியாக இருந்தது மட்டுமல்லாமல் டிஜிட்டல் வழியாக, அதிலும் சமூக ஊடகங்கள் வழியாக, இணையங்கள் வழியாக, மொபைல் செயலிகள் வழியாக நாம் வழங்க வேண்டிய கட்டாயத்திலும் அவசியத்திலும் இருக்கின்றோம். அப்பொழுது மேலும் நிறைய பேரை சென்றடையக்கூடிய அந்த பழைய ரேடியோ கேட்டவர்கள் எவ்வளவு பேர் இருந்தார்களோ அவ்வளவு பேரை விட அதிகமானோரை சென்று அடைவதற்கு வாய்ப்புகள் இன்னும் இந்த ரேடியோ நிறுவனங்களுக்கு இருக்கின்றது என்பதுதான் என்னுடைய கருத்து.
ரொம்பவே சிறப்பாக சொன்னீங்க சார். இன்றைய காலகட்டத்தில் ரேடியோ ஒளிபரப்பினால் மக்களுக்கு ஏற்படக்கூடிய பயன்கள் எந்த அளவுக்கு பயனுள்ளதாக இருக்கிறது, அதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க சார்.
உண்மையில் மக்களுடைய, அதாவது சமுதாய மக்களின் வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருப்பதும் இருக்க போவதும் ஒரு மிக, அதில் மிக முக்கியமான பங்கு ரேடியோவுக்கு உண்டு. அதாவது கம்யூனிட்டி ரேடியோ என்ற ஒரு கருத்தை நாம் பார்க்கின்றோம். மக்கள் சமுதாய வானொலி, சமுதாய வானொலி என்ற கருத்துக்களை பார்க்கிறோம். அது சமுதாய வானொலி என்பது ஒரு சமுதாய வானொலிக்கு மட்டும் சொந்தமல்ல, அது பெரிய வானொலிகள் பெரிய நிலப்பரப்பையும் சமுதாய வானொலிகள் குறிப்பிட்ட சில பரப்பையும் சென்றடைவதன் அடிப்படையில் அவர்கள் பிரித்திருக்கிறார்கள். ஆனால் பொதுவாக வானொலிக்கு மக்கள், குறிப்பிட்ட சமுதாய மக்களுக்கு அவர்களுடைய வளர்ச்சிக்கு, அவர்களுடைய பொருளாதார வாழ்க்கைக்கு, அதாவது தகவல் வளங்கள், கல்வி வளங்கள், பொழுதுபோக்கு, இந்த மூன்றையும் அந்த மக்களை பயன்படுத்தி அவர்களுக்கு தேவையான தகவல்களை வழங்கி அவர்களை சக்தி மிக்கவர்களாக மாற்றக்கூடிய ஒரு வழிமுறை ரேடியோவுக்கு அதிகமாக இருப்பதாக நான் நம்புகின்றேன். ஆகவே இந்த ரேடியோ நிறுவனங்கள், ரேடியோ ஊடகம் என்பது சமுதாய மக்களுக்கு பயன்படக்கூடிய அளவில் தங்களுடைய உள்ளடக்கங்களை வகுத்து கொள்வது காலத்தின் கட்டாயமாக இருக்கின்றது. அப்படி அந்த அந்த சமுதாய மக்கள் யார் என்றால், அலுவலகம் செல்வோர்கள், பெண்கள் குழுக்கள், பெண் வியாபாரிகள், மற்ற சிறு வியாபாரிகளாக இருக்கலாம், அல்லது வந்து கடலில் மீன் பிடிக்க செல்பவர்களாக இருக்கலாம், அல்லது வேற மாணவர்களாக இருக்கலாம், மாணவிகளாக இருக்கலாம், ஆசிரியர் சமுதாயமாக இருக்கலாம், இப்படி நிறைய வாகன ஓட்டிகளாக இருக்கலாம், அல்லது குறிப்பிட்ட ஆட்டோ ஓட்டுநர்களாக இருக்கலாம். இப்படி நாம் பிரித்து 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 சமுதாய மக்களை நாம் அடையாளம் கண்டு அவர்களுக்கு தேவையான தகவல்களை வழங்குவதன் வழியாக நாம் வந்து ஒரு நல்ல ஒரு சேவையை வழங்க முடியும் என்பது என்னுடைய நம்பிக்கை.
நிச்சயமாக சார், ரொம்பவே அருமையா சொன்னீங்க. நம்மளுடைய ஒளிபரப்பு கலையை வந்து எவ்வாறு நாம் பாதுகாப்பது, அதற்கு பராமரிக்கக்கூடிய முறைகளா இருக்கட்டும் சரி, அதன் அவசியம் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் பெறுகிறது?
இன்றைக்கு வந்து இளைய தலைமுறையாகட்டும், அவர்கள் வந்து மிக அந்த இந்த நுட்பத்தில் கைதேர்ந்தவர்களாக இருக்கிறார்கள். ஒரு பெரிய ஒரு வானொலி நிலையம் செய்யக்கூடிய வேலைகளை ஒரு மொபைல் போன் வழியாக செய்யக்கூடிய அசாத்திய திறனையும் பெற்றிருக்கிறார்கள் என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. அதனால்தான் இன்று இவ்வளவு பிளாக் வருது, இவ்வளவு சோசியல் மீடியா போஸ்ட் வருது, இவ்வளவு விஷயங்களை நம்ம பார்க்க முடியுது. ஆகவே நான் என்ன நினைக்கிறேன் என்றால், விஷுவல் ரேடியோ, அதாவது வந்து காட்சி வானொலி என்றதின் வழியாக இந்த எதிர்கால சந்ததியினரை நாம் வந்து சென்றடைய முடியும், அவர்களுடைய பங்களிப்பையும் முழுமையாக பெற முடியும் என்று நினைக்கிறேன். இதற்கு சமூக ஊடகங்கள் ஒரு பெரிய வாய்ப்பாக அமையும் என்று நான் நினைக்கின்றேன்.
ரொம்பவே சிறப்பாக சொன்னீங்க சார். இன்றைய காலகட்டத்தில் வளர்ந்து வரக்கூடிய துறையாக சினிமா துறை பார்க்கப்படுகிறது. வசதிகளுமே நம்மளுடைய தொலைபேசி கையெடுக்க, தொலைபேசியில் பார்க்கறதுக்கான வாய்ப்புகளும் ஏற்பட்டுள்ளது. இருந்தாலும் கூட இன்றைய காலகட்டத்தில் மாணவர்கள் அதிகமாக சினிமா துறையிலும் மீடியா ஃபீல்டிலும் படிப்பதற்கான பல்வேறு துறைகள் இருந்தாலும் கூட, ரேடியோ சார்ந்த படிப்புகள், விசுவல் கம்யூனிகேஷன் மீடியா சார்ந்த படிப்புகள் எந்த அளவுக்கு மாணவர்களுக்கு பயனுள்ளதாகவும் அமைகிறது, அதன் எதிர்காலம் குறித்த உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க சார்.
நிச்சயமாக, அதாவது ஊடகம் தகவல் தொடர்பு என்பது ஒவ்வொரு ஆண்டும் ஒரு குறிப்பிட்ட சதவீதம் வளர்ந்து வரக்கூடிய துறையாக இருக்கின்றது. குறிப்பாக 10% வளர்ச்சி இருக்கின்றது இந்த துறையில். ஆக அதனுடைய வேலை வாய்ப்பு அதிகரித்துக் கொண்டே வருகிறது. அதற்கு காரணம், இன்று ஊடக மக்களுடைய ஊடக நுகர்வு அதிகரித்து வருகிறது. உதாரணமாக சமூக ஊடகங்களின் வரவாக அவர்கள் போட்டோகிராஃபி அண்ட் வீடியோகிராஃபியோடைய நுகர்வு அதிகமாக இருக்கிறது. அதனால் வேலை வாய்ப்பும் அதிகரிக்கின்றது. சினிமா தாக்கத்தினாலும் ஊடக வேலைகள் அதிகரித்திருக்கின்றன. மற்ற ஊடக நிறுவனங்கள், அதாவது டிஜிட்டல் சார்ந்த, இணையம் சார்ந்த, மற்ற ஊடகங்கள் சார்ந்த பணிகளும் அதிகரித்து வருவதால் வானொலி மட்டுமல்ல, ஒளி மட்டுமல்ல, அவர்கள் காட்சி ஊடகத்திலும், காட்சி ஒளி ஊடகத்திலும் அவர்கள் நிறைய வாய்ப்புகளை பெறுவதற்கு வாய்ப்புகள் இருப்பதால் இதனுடைய துறையினுடைய தேவையும் அதற்கு மாணவர்கள் வருகையும் சிறப்பாகவே இருக்கு.
ரொம்பவே சிறப்பாக சொன்னீங்க சார். இன்றைய காலகட்டத்தில் மக்கள் அனைவரும் ரேடியோகளை கேட்கிறார்களா, அதில் வரக்கூடிய நிகழ்ச்சிகளாக இருக்கட்டும் சரி, ஒரு தகவல் தொடர்பை பொறுத்தளவில் வளர்ந்துடைய தொழில்நுட்பமானது மிகவும் வளர்ச்சி அடைந்து கொண்டிருக்கிறது. அறிவியல் வளர்ச்சி என்பது ரேடியோவின் தகவல் பரிமாற்றம் என்பது எந்த அளவுக்கு மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்கிறது, தகவல் தொடர்பு பற்றி உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க சார்.
வானொலி வழியிலான நிகழ்ச்சி அல்லது தகவல்களை பெற்றுக் கொள்வது என்பது அதனுடைய தேவையின் அடிப்படையில் இருக்கின்றது. முன்பு வந்து வானொலி வழியாகத்தான் ஒரு கிரிக்கெட் ஸ்கோரை கேட்க முடியும் என்றால் வானொலியில் எல்லோரும் மக்களும் குவிந்தார்கள். இன்று மொபைல் போன் வழியாக நாம் வந்து பார்த்துக் கொள்ள வேண்டும் என்றால் எல்லோரும் மொபைலை பயன்படுத்துகிறார்கள். இது வந்து மக்களுக்கு என்ன வசதி அவர்களுக்கு தயாராக கிடைக்கின்றதோ அதன் அடிப்படையில் உள்ளதுதான். இதற்கு வந்து வானொலிகள் வானொலி நிலையங்கள் எவ்வாறு தங்களை இந்த எதிர்காலத்திற்கு வடிவமைத்துக் கொள்ளப் போகின்றன என்ற ஒரு எண்ணம் ஏற்படுகின்றது. அதனால்தான் நான் சொல்கின்றேன், இனி வந்து வானொலி என்பது வெறும் ஒலி அடிப்படையிலான தகவலாக இருக்காது. ஒளியை பிரதானமாக கொண்ட காட்சியும் சேர்க்கப்பட்ட ஒரு காட்சி ஊடகமாக செல்லும் பொழுது அவர்களை நிச்சயமாக நிறைய பேரை சென்று அடையும் என்று நான் நினைக்கின்றேன். வானொலி கேட்க விருப்பப்படுகிறவர்கள், வேலை பணி நிமித்தமாக பல்வேறு இடங்களில் உள்ளவர்கள் இன்றும் வானொலி கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறார்கள். உதாரணமாக கடலுக்கு செல்கின்றவர்களோ, அல்லது கரையின் மீது இருக்கின்றவர்களோ, அல்லது குறிப்பிட்ட பணியை குறிப்பிட்ட இடத்திலிருந்து மட்டும் பார்க்கின்றவர்களோ நிச்சயமாக ரேடியோ கேட்கிறார்கள். இன்று காரில் பயணம் செய்பவர்கள் அனைவரும் ரேடியோவை ஒரு குறிப்பிட்ட நேரம் கேட்பதை வழக்கமாக கொண்டிருக்கிறார்கள். ஆக ரேடியோ என்பது பல்வேறு வகையான சவால்கள் இருந்தாலும் கூட பல்வேறு இடங்களின் ஊடாக அதன் பயணம் இருந்து கொண்டுதான் இருக்கின்றது. சிறப்பான இடம் இருக்கத்தான் செய்யும், அது கிடைக்க வேண்டும் கூட. ஏன்னால் மக்கள் வந்து விரும்பவில்லை என்பது, மக்கள் வேண்டாம் என்று ஒதுக்கவில்லை. அதை வானொலி எங்களுக்கு வேண்டாம் என்று ஒதுக்கவில்லை. அவர்கள் தகவல் பெறக்கூடிய இடங்கள் தான் மாறிக்கொண்டே வருகின்றன ஒழிய வானொலி வேண்டாம் என்று தீர்மானித்து நாங்கள் வானொலியை கேட்க மாட்டோம் என்றெல்லாம் அது கிடையாது. அது வந்து இனி வந்து வானொலி கிடைக்கக்கூடிய இடங்களை அதிகரித்துக் கொண்டே செல்ல வேண்டியது, அது வந்து நாம் என்ன தகுந்ததாக இருக்கு ஒரு நவீன, அது நம்மளுடைய கொள்கைகளில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள், மக்களை எப்படி எல்லாம் சென்றடையுது, எந்தெந்த வழிகள் எல்லாம் சென்றடைவது என்பது. அதனால தான் தனியார் வானொலி நிலையங்கள் அனைத்தும் கூட அவர்களுடைய பிரசன்டர்ஸ் வழியாக, அந்த காட்சி வழியாக அவர்கள் பலரை தொடர்பு கொள்ள முடிகின்றது. இந்த வானொலி நிலையத்தை மையப்படுத்தி வானொலி செய்தி தகவல் வழங்குபவரை, ஒளிபரப்பாளரை மையப்படுத்தி இனி இது போன்ற ஒரு நிலை வந்தால் நிச்சயமாக அதற்கான வரவேற்பு என்பது நிச்சயமாக அதிகமாகவே இருக்கும் என்பது என்னுடைய கருத்து. மற்றபடி தகவலுக்கும் கல்விக்கும் சற்று பொழுதுபோக்குக்கும் என்பது மாறி, இன்று பொழுதுபோக்குக்கு அதிகம் என்பது அதனுடைய பாடல், உதாரணமாக சினிமா பாடல்கள் என்றால் சினிமா பாடல்களுக்கு அவர்களுக்கு வேற வேற விஷயங்கள் இருக்கின்றன. நாம் 5 நிமிடம் பேசி பிறகு ஒரு 5 நிமிடம் நாம் வந்து ஒரு 2 நிமிடம் பேசி 5 நிமிடம் பாடல் கேட்பது என்பதற்கு, இன்று அவர்கள் பாடலை தேர்வு செய்து கொள்வதற்கும் பாடல்களை கேட்பதற்கும் சினிமா பாடல்களை வெவ்வேறு விஷயங்கள் இருக்கிறது என்பதை நாம் ஒத்துக்கொள்ள வேண்டும். ஆகவே எவ்வாறு நாம் வந்து மக்களை சென்றடைய வேண்டும், அவர்களுடைய தேவை என்ன என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு கொள்கையாக, முடிவாக, ஆய்வாக அதை செய்து முடிக்கும் பொழுது உண்மையில் நிறைய பேரை நாம் சென்றடைய முடியும் என்று நான் நினைக்கின்றேன்.
ரொம்பவே சிறப்பாக சொன்னீங்க சார். இன்றைய காலகட்டத்தில் மாணவர்கள் வந்து கல்வித்துறையை பார்க்கும் பொழுது கல்லூரிகளில் ஒளிபரப்பு சார்ந்த படிப்புகளாக இருக்கட்டும் சரி, ஒரு ஊடகம் சார்ந்த படிப்புகள் எந்தெந்த கல்லூரிகளில் இருக்கிறது, எந்தெந்த துறையை தேர்ந்தெடுத்து நாம் எதிர்காலத்தில் வெற்றி பெறக்கூடிய மாணவர்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய கருத்துக்களாக சொல்ல விரும்புவதை சொல்லுங்கள் சார்.
தமிழ்நாட்டில் பெரும்பாலான பல்கலைக்கழகங்கள் அனைத்துமே ஊடகவியலில் ஒரு முதுகலை படிப்பை வைத்திருக்கின்றன. இளங்கலை படிப்பும் பல்வேறு கல்லூரிகளில் இளங்கலை பல்வி படிப்பும் கிடைக்கின்றது. இதிலும் குறிப்பாக விஷுவல் கம்யூனிகேஷன் அப்படிங்கிற காட்சி தொடர்பியலும், இதழியல் மற்றும் மக்கள் தொடர்பியல் என்ற பெரும்பாலான 2 பிரிவுகளில் தமிழகம் முழுவதும் வழங்கப்பட்டு வருகிறது. மதுரையில் வந்து மதுரை காமராசர் பல்கலைக்கழகத்தில் எம்எஸ்சி காட்சி தொடர்பில் வழங்கப்படுகிறது. இந்த படிப்பில் வந்து படிக்கிறவர்களுக்கு நாங்கள் வந்து சமூக ஊடகத்தின் வழியாக வானொலி நிகழ்ச்சியை வழங்குவது எப்படி என்ற பயிற்சியும் கூட வழங்குகின்றோம். அதுவும் இன்ஸ்டாகிராமில் அவைலபிளாக இருக்கிறது. இது போன்று வெவ்வேறு சென்னையில் சென்னை பல்கலைக்கழகம், அண்ணா பல்கலைக்கழகம், பெரியார் பல்கலைக்கழகம், பாண்டிச்சேரி பல்கலைக்கழகம், திருவாரூரில் மத்திய பல்கலைக்கழகம், திருநெல்வேலியில் வடமுனியம் சுந்தரநாத் பல்கலைக்கழகம், கோவை பாரதியார் பல்கலைக்கழகம் படிப்புகளை வழங்குகின்றன. மதுரை காமராசர் பல்கலைக்கழகத்தில் காட்சி தொடர்பியல், இதழியல் மற்றும் மின்னணு ஊடகவியல் மற்றும் திரைப்படம் ஆகியன படிப்புகளாக வழங்கப்படுகின்றன. ஆக படிப்புகள் இப்பொழுது பொதுவாக மாணவர்களுக்கு நிறைய இடங்களில் கிடைக்கின்றன. அதில் வந்து மாணவர்கள் தங்கள் விருப்பத்திற்கும் தங்கள் அந்த இடத்திற்கும் ஏற்ப தேர்வு செய்து படிப்பவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் இருக்கின்றன.
ரொம்பவே அருமையா சொன்னீங்க சார். இன்றைய காலகட்டத்தில் வளர்ந்து வரக்கூடிய ஊடகத்துறை, சினிமா துறை, அதனை தொடர்ந்து ஒளிபரப்பு என்பது மக்களிடையே வாழ்வியலில் ஒன்றாக அமைகிறது. மக்களுக்கு பயனுள்ள தகவல்களை மிக விரைவாக துல்லியமாக வழங்கக்கூடியது ரேடியோவின் முக்கியமான ஒரு தலையாய கடமையாகவும் பார்க்கப்படுகிறது. அதன் அடிப்படையில் ஒளிபரப்பு சார்ந்த முக்கியத்துவம், எதிர்காலத்தின் அதன் தேவை மற்றும் அவசியம் பற்றிய பல்வேறு சுவாரஸ்யமான கருத்துக்களை வழங்கிய
மதுரை காமராஜர் பல்கலைக்கழகம் தொடர்பியல் துறை தலைவர் பேராசிரியர் முனைவர் சு நாகரத்தினம் அவர்களுக்கு புதுகை பண்பலை சார்பாகவும் நேயர்கள் சார்பாகவும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி சார். நேயர்களே, இதுவரை ஒளிபரப்பின் முக்கியத்துவமும் அவசியமும் குறித்து மதுரை காமராஜர் பல்கலைக்கழகம் தொடர்பியல் துறை தலைவர் பேராசிரியர் முனைவர் சு நாகரத்தினம் அவர்கள் வழங்கிய உரையாடலை கேட்டோம்.
இந்த நிகழ்ச்சி தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு அனுப்ப வேண்டிய புலனை இலக்கங்கள் 6 3 8 00 7 7 9 5 0 என்ற எண்ணிலும், புதுகை FM91.2@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரியிலும் உங்களது கருத்துக்களை எங்களுக்கு அனுப்பலாம். மேலும் இது போன்ற பல தகவல்களை தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் புதுகை பண்பலை 91.2. இது மக்கள் வானொலி, மக்களுக்கான சமுதாய வானொலி.